السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاة والسلام علی رسوله الکریم وآلہ وصحبہ اجمعین. وقد قال اللہ تعالی فی القرآن القدیم والفرقان المجید فقل لبست فیکم عمرا من قبله افلا تعقلون ربی اشرح لی صدری ویسر لی امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாமல் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணலம் பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை இவர்கள் மீதும், உலகில் வாழும் அத்தனை முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனித சமுதாயத்திற்கு நேர் வழிகாட்டுவதற்காக வேண்டி இந்த உலகில் அனுப்பப்பட்ட 100,000+ மேற்பட்ட நபிமார்களில் இறை தூதுபத்தை எத்தி வைக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளக்கூடிய ரசூல்மார்கள் 313 பேர்களுடன் சில நபிமார்களை அல்லாஹாலா சிறப்பிற்குரியவர்களாக, ஏனைய நபிமார்களை விட உறுதிமிக்கவர்களாக அல்லாஹாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மனித சமுதாயத்திற்கு நேர் வழிகாட்டியாக அனுப்பிய ரஹ்மான் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மனிதராக, உலகம் உள்ளளவும் அவர்களது வாழ்வை இந்த மனித சமுதாயத்திற்கு முன்னோடியாக அடிப்பினையாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். திருமலையை அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களது ரசூலிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது என்று சொல்லுவான். ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த நபிமார்கள் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப மக்களுக்கு வழிகாட்டிகளாக வந்திருக்கிறார்கள். நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு நபித்துவம் என்பது முற்றுப்பட்டுவிட்ட காரணத்தினால், இறுதி நபி என்ற காரணத்தினால் அவர்களுக்கு பிறகு யாரும் ரசூலும் ஒரு நபியை வருவதில்லை என்ற காரணத்தினால், கியாமத்து வரையிலும் அவர்களை வழிகாட்டியாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அதற்கு முன்னால் உள்ள நபிமார்கள் அவரது காலத்தில் அடுத்த நபி வருகின்ற வரையிலும், அடுத்த ரசூல் வருகின்ற வரையிலும் தான் அவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டியர்களாக இருந்திருக்கிறார்கள். வேறொரு தூதுவர் வந்துவிட்டால் முந்தி சென்ற ரசூலுடைய வழிமுறைகள் காலாவதியாகிவிடும். அதற்கு பிறகு இப்போது யார் அனுப்பப்பட்டிருக்கிறாரோ அவருடைய வழிமுறையைத்தான் பின்பற்ற வேண்டும். இந்த நியதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் தோன்றிய எல்லா நபிமார்களிடத்திலும் இருந்து வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அது நிறைவு பெற்று விட்டது. இனி வேறு யாரும் வரப்போவதில்லை. எனவே யாருடைய வழிகாட்டுதலும் இங்கே தேவையில்லை. உலக அழிவு நாள் வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு வழிகாட்டுதல் தான் இந்த மனித சமுதாயத்திற்கு அடிப்படையாக அமைத்து தரப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக மற்ற நபிமார்களுக்கெல்லாம் இல்லாத மிகப்பெரிய சிறப்புகளை, மிகப்பெரிய அற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். ஒரு சிலர்கள் அவருடைய பிறப்பு வரலாறாக இருக்கலாம், சிலர்களுக்கு அவர்களது வாழ்வு வரலாறாக இருக்கலாம், சிலர்களுக்கு அவர்களுடைய இறப்பு வரலாறாக இருக்கலாம். ஆனால் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பும் வரலாறு, வாழ்வும் வரலாறு, அவருடைய இறப்பும் வரலாறு. அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு வினாடியும் வரலாறுக்குரியவை, ஒவ்வொரு நிமிடமும் வரலாறுக்குரியவை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்வை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கினான். இந்த மனித சமுதாயம் கியாமத்து வரையிலும் அவர்களை பின்பற்றுகிற நிலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலங்கள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதிலே நபுவத்தை பெற்று நபித்துவம் அடைந்து 23 ஆண்டு காலங்கள். அதற்கு முன்னால் 40 வருஷங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இல்லாமல் சாதாரண மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டு பகுதிக்கு மத்தியில நபுவத்து என்பதை தவிர வேறு எந்த வேறுபாட்டையும் நாம் காண முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்திற்கு முன்னால் இப்படியெல்லாம் இருந்தார்கள், இப்படியெல்லாம் சொன்னார்கள், நபுவத்து வந்த பிறகு இப்படி மாறிவிட்டார்கள் என்று சொல்லுவதற்கும் வித்தியாசப்படுத்துவதற்கும் எந்த ஒரு சான்றையும் நாம் பார்க்க முடியாது. நபுவத்து அடைந்த பிறகு அவர்களது வாழ்வு எப்படி இருந்ததோ அதுபோலத்தான் நபுவத்திற்கு முன்னாலும் இருந்தது. 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு வழிகாட்டியாக பொறுப்பெடுத்துக் கொண்ட காலம் எப்படி இருந்ததோ அதுபோலத்தான் அவர்களது நபுவத்துக்கு முன்னால் இருக்கிற 40 வருஷங்களும் இருந்தன. ஆனால் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அந்த சிறப்பு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நான் இங்கே மற்ற நபிமார்களை குறைத்து பேசுவதாக யாரும் கருதிவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு மற்ற நபிமார்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்குவது நம்முடைய பொறுப்பு கடமையாகும். அந்த கண்ணோட்டத்திலே தான் நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை யா அய்யுஹல் முஸம்மிலு குமில் கும் ஃபஅந்திர், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅந்திர், நபியே எந்திரீங்க, போய் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குன்றின் மீது நின்று கொண்டு மக்காவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான குரைஷி வம்சத்திலே உள்ள கபீராக்களது பெயர்களை எல்லாம் சொல்லி அழைத்தார்கள். அப்துல் முனாஃபின் அப்துல் முனாஃப் அவர்களின் குடும்பத்தார்களே, இன்ன குடும்பத்தார்களே என்று ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் அழைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அழைக்கிறார்கள் என்று எல்லாருமே அவருடைய வார்த்தையை கேட்டு அங்கே குழுவி விட்டார்கள். எல்லாம் கூட்டமாக சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்து விட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த மக்களை பார்த்து, அரைத்துக்கும் லவ் அக்பரத்துக்கும் இன்ன ஹைரம் பில் வாதி பி ஸஃபஹின் ஹாதல் ஜபல, நான் நிற்கக்கூடிய இந்த குன்றின் மீது நான் நிற்கிறேன், இந்த குன்றுக்கு பின்னால் ஒரு பெரும் குதிரை படை உங்களை தாக்குவதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா, அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். அந்த தொகையர் அனைக்கும் அக்குந்து முசத்திக்கு என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்டார்கள். காலும் அந்த மக்கள் சொன்னார்கள், அங்கே குழுமியிருந்த அத்தனை மக்களும் சொன்னார்கள், நாம் மா ஜரைனா அலைக்கு கதிபன் மா ஜரைனா அலைக்க இல்லா சித்தீகன், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இதுவரையிலும் நீங்கள் பொய் சொல்லி எங்களுக்கு மத்தியிலே நடமாடியது கிடையாது, பொய் என்பது உங்களது வாயிலிருந்து வந்ததே கிடையாது, உங்களை நாங்கள் உண்மையாளராகவே தவிர நாங்கள் கண்டதில்லை, எந்த ஒரு தப்பு உங்களிடத்திலிருந்து ஏற்பட்டதில்லை, எந்த ஒரு குறைபாடு உங்களிடத்திலிருந்து வந்ததில்லை, அதனால் நீங்க சொன்னா நாங்கள் நம்புவோம்னு சொன்னாங்க. அப்படி சொல்ல பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத்தை அங்கே எட்டி வைக்கிறார்கள். அஞ்சு கொள்ளுங்கள், எச்சரிக்கை செய்யப்படுகிற நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனுக்கு எந்த இணையும் இல்லை, வணங்க என்று செய்தியை செல்லல்லா அலிசமர்கள் அப்போது சொல்லி காட்டினார்கள். இங்கே முன்னால் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு அந்த மக்கள் அத்தாட்சியாக சாட்சியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருஷ காலங்கள் அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த 40 வருட காலங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உண்மையாளராக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு வாய்மையாளராக இருந்திருக்கிறார்கள், எப்படி வாக்குறுதி காப்பாற்றுவர்களாக இருந்திருக்கிறார்கள், எப்படி நல்ல மனிதராக இருந்திருக்கிறார்கள் என்பதை அந்த மக்கள் எல்லாம் தெரிந்திருந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து அந்த குர்ஆனை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் எட்டி வைக்கிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யர் என்று சொன்னார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு இந்த வசனங்கள் இறங்கி இருக்கிறது என்று மக்களுக்கு சொன்ன போது எந்த மக்கள் நீங்கள் உண்மையாளர், அமீன், சித்தீக் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக் என்றெல்லாம் சொல்லி வந்தார்களோ அந்த மக்கள் இப்போது நேராக மாறி இவர் பெரும் பொய்யர், ஏமாற்றுக்காரர், மோசடிக்காரர் என்று ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஃபக்கத் லபிஸ்த ஃபீக்கும் உம்ரன் மின் கபலிஹி அஃலா தஅக்கிலூன். நபியே, நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள், இதற்கு முன்னால் உங்களுக்கு மத்தியிலே பல வருடங்கள் நான் உங்களுக்கு மத்தியிலே தங்கியிருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், அதை பற்றி நீங்கள் உணர வேண்டாமா, விளங்க வேண்டாமா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி வாழ்ந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு சின்ன குறை நான் என் மீது சொல்ல முடியுமா, நான் இப்ப ஏதாவது ஒரு சின்ன தவறையை நான் செய்துவிட்டதாக உங்களால் சொல்ல முடியுமா என்று இந்த உலகத்தில் பறைசாற்றக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். சொல்லுங்கள், நான் என்ன செய்திருக்கிறேன் சொல்லுங்கள், யாருக்காவது ஏதாவது மோசடி செய்திருக்கிறேனா, பொய் சொல்லியிருக்கிறேனா, உண்மைக்கு புறம்பாக சொல்லியிருக்கிறேனா, அதை சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அப்படி கேளுங்கள் அந்த மக்களை பார்த்து, எப்படி உங்களுக்கு மத்தியிலே நான் தங்கியிருந்தேன், அதை நீங்கள் அறியவில்லையா என்று கேளுங்கள் என்று சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு புனிதத்துவமான வாழ்க்கை அல்லாஹ் வழங்கினார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான், வைதநாத ரப்புக மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வீழ்த்தி அல்லாஹ் சொன்னான், அனியத்தில் கௌம அனியத்தில் கௌமல் லாலிமீன், நபியே அந்த அநீதம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்களிடத்திலே நீங்கள் போங்க, கௌம ஃபிரவுன், ஃபிரவுனுடைய கூட்டத்தார்கள் மிகப்பெரிய அநீதமும் அட்டூழியமும் அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் போங்க. அலா யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா, அல்லாஹ்வை அவர்கள் அஞ்ச வேண்டாமா, அக்கிரமத்திலே திளைத்து போயிருக்கிறார்கள், அவங்கள்ட்ட நீங்க போங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா மூசா நபியை பார்த்து. கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி இன்னி அகாஃபு அன் யுகத்திபூனி, யா அல்லாஹ், நான் அவரிடத்தில் போவேன், ஆனா போனா என்னை அவர்கள் பொய்யன் என்று சொல்வார்களோ என்று நான் பயப்படுகிறேன், என்னை பொய்ப்படுத்துவார்களோ என்று நான் பயப்படுகிறேன், அப்படி என்னை அவர்கள் பொய்ப்படுத்தினால் வயமீக்கு சதிரி, என்னுடைய நெஞ்சம் சுருங்கிவிடும், நெருக்கடிக்குள்ளாகிவிடும், வலாயந்திக்கு லிசானி, என்னுடைய நாவிலிருந்து வார்த்தைகள் வராது. மூசா நபி சொல்றாங்க, நான் போறேன், போய் நான் வந்து யாகத்துவத்தை சொல்றேன், அந்த நேரத்தில் நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லிவிட்டால் என்னால் தாங்க முடியாது, என்னுடைய இருதயம் சுருங்கிவிடும், என்னுடைய வார்த்தைகள் வராமல் என்னுடைய நாவு தடிமாறிவிடும். எனவே பாரசிலா ஹாரூன், ஹாரூனையும் என்னோடு அந்த நுபுவத்தை கொடுத்து என்னோடு அனுப்பிவை என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வலஹும் அலைய தம்புன், அது மட்டுமல்ல, வலஹும் அலைய தம்பும் ஃபஹாப யக்துலூனி, இதற்கு முன்னால் நான் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறேன், அந்த குற்றத்திற்காக வேண்டி என்னை அவர்கள் கொன்று விடுவார்களோ, கொலை செய்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் தெரியல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரவுனுடைய வீட்டில் தான் வளர்ந்தார்கள். குழந்தையாக இருக்கிற போது அவருடைய வீட்டில இருந்து வளர்ந்தார்கள். வாலிப பருவத்தை அடைந்த போது அது வரையிலும் அங்குதான் தங்கினார்கள். தெருவிலே போய்கொண்டிருக்கிற போது ஒரு கிபித்தி என்ற உயர் ஜாதியை சேர்ந்த ஒருவனுக்கும் பனீஸ்ரேலரை சேர்ந்த தாழ்ந்த ஜாதி ஒருவனுக்கும் தகராறு ஏற்பட்டது.
எப்பவுமே பனி இஸ்ராயேலர்கள் உள்ள அந்த மனிதர்கள் மீது ரொம்பவும் இரக்கம் சுபாவம் உள்ளவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன்னா அவங்க அவ்வளவு வாட்டி வதைக்கப்பட்டார்கள், அதனால அவங்க மேல தாழ்ந்த எளிமையாக இருக்கிற எளியவர்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டவர்கள். பனீசரால சேர்ந்த அந்த அந்த ஆளு வந்து சொன்னா, மோசாவே இவன் என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னான். ஏண்டா அவன் அடிக்கிறேன்னு கேட்டாங்க. அவன் வார்த்தையை தாறுமாறா பேசினான், கோபம் வந்துருச்சு, ஒரு அடி அடிச்சாங்க. அந்த ஒரு அடியில் அவன் செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான். ரெண்டாவது அடிக்கலாம் இருக்கல, அவங்க எதிர்பார்க்கவும் இல்ல, அவன் சாகடிக்கணும்ங்கிறதுக்காக அடிக்கவும் இல்ல, கோபத்துல ஒரு அடி அடிச்சாங்க, அந்த ஒரு அடியில் அவன் இறந்து போயிட்டான். இறந்து போனா அந்த ஊர்ல என்ன இதுன்னு சொன்னா, கொலைக்கு கொலை தண்டனை, யாரு கொன்னாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது யாருக்குமே தெரியாது. பனி இஸ்ரவன் யார்ட்டையும் சொல்லல, போயிட்டாங்க. இது கொலை செய்யப்பட்ட விஷயம் பரபரப்பாக அந்த ஊரில் காட்டுக்கு போல பரவியது, யாரு செய்தான்னு தெரியவே இல்லை. ஒன்னு ரெண்டு நாட்கள் கழிந்த பிறகு மூசா அலி இஸ்லாம் அது மாதிரி நடமாடி வருகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பனி இஸ்ரவேலை சேர்ந்த இந்த மனிதன் இன்னொரு ஆட்ட சண்டை போட்டிருக்கிறான், இன்னொரு குபத்திக்கிட்ட சண்டை போட்டு கொண்டு இருக்கிற போது பனி இஸ்ரவேல அந்த அந்த ஆளு வந்து மூசா நபிட்ட சொல்ல, இவன் என்கிட்ட சண்டைக்கு வர்றான்னு. உடனே மூசா நபிக்கு இப்ப இவன் மேல கோபம் வந்துச்சு. அன்னைக்கு அவங்கிட்ட சண்டை போட்டு இருந்த, இப்ப இன்னொருத்தங்கிட்ட சண்டை போடுறியா, இதான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி இவனை கைய ஓங்கினாங்க அடிக்கிறதுக்கு. உடனே இவன் என்ன பண்ண தெரியும், இவனுக்கு என்ன நடக்கும், மூசா நபிட்ட அடிவாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும். உடனே இவன் சொல்லுவான், நேற்றுக்கு அவனை கொன்ன, இன்னைக்கு என்னை கொல்ல வர்றியான்னு சொல்லி சத்தமிட்ட ஓடிட்டான். இந்த ஊருக்குள்ள இப்ப தெரிஞ்சு போச்சு, மூசா நபிதான் அவனை கொன்னாங்கன்னு சொல்லி. எனவே மூசா அலி இஸ்லாமர்கள் தெரிந்து கொண்ட உடனே அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க, வேற நாட்டுக்கு போயிடுறாங்க. இது வரலாறு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். மூசா அலி இஸ்லாமர்கள் இப்ப பிறவன்ட அல்லாஹ் போங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா, என்னை அவர் பொய்யர் என்று சொல்லுவார்கள், அப்ப என்னுடைய மனசு நெருங்கிவிடும், இறுக்கமாகிவிடும், வார்த்தை வராது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே நான் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறேன், அந்த குற்றத்திற்காக அவர்கள் என்னை கொன்று விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், கால கல்லா, அப்படியெல்லாம் நடக்காது, பாதுகாப்பா, நீங்க ரெண்டு பேரும் போங்க, ஆர்வன் அலி இஸ்லாத்தையும் அழைச்சிட்டு போங்க. நாம் கொடுத்திருக்கிற அத்தாட்சிகளையும் எடுத்துக்கொண்டு இரண்டு பேர்களும் பிரவுனத்தில் போங்க, உங்களோடு நாம் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை செவியேற்பவனாக இருக்கிறேன், நானும் உங்களோடயே இருப்பேன், பயப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். ரெண்டு பேரும் பிரவுனத்தில் வந்தாங்க, மூசா அலி இஸ்லாம் ஹாரூன் அலி இஸ்லாம் இருவரும் வந்தாங்க. ரெண்டு பேரும் பிரவுனை பார்த்து சொன்னாங்க, ரப்புல் ஆலமீனாக இருக்கிற அல்லாஹ்விடத்தில் இருந்து நாங்கள் நம்முடைய தூதராக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அன் அரசில் மானா பனி இஸ்ராயில், அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் நாங்கள் பனி இஸ்ராயிலர்கள் என்ற அந்த தாழ்ந்த ஜாதியாக இருக்கக்கூடிய அவர்களை எங்களோடு நீ அனுப்பிவிட வேண்டும், இதை சொல்றதுக்காகத்தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலப்பா பிரவுன் சொன்னான், அலன் நுரப்பிக்க சீனா வலிதன் வலதிஸ்த சீனா சிஓமரிக்க சினீனா. மூசாவை பார்த்து, மூசா நபியை பார்த்து பிரவுன் சொன்னான், நீ வந்து ஏற்கனவே நம்மள்கிட்ட தான் வளர்ந்த, பல வருஷங்கள் நம்மிடத்தில் தான் தங்கியிருந்த, அந்த காலத்திலே ஒரு தவறை ஒரு குற்றத்தை நீ செய்துவிட்டு நீ தப்பி ஓடிவிட்டாய். அது மட்டுமல்ல, என்னின் மீது நீ நன்றி இல்லாதவனாகவும் ஆகிவிட்டாய், நன்றி மறந்தவனாக ஆகிவிட்டாய் என்று மூசா நபியை பார்த்து பிறவன் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பயந்தாங்களோ அதையே அவனும் என்ன செய்தான், ஞாபகப்படுத்தினான். இப்ப நெல்சூன் வந்திருக்கேன், நீ இதுக்கு முன்னாடி குழந்தை பருவத்திலிருந்து எங்கிட்ட இருந்த, எங்கிட்ட தங்கி இருந்த, ஒரு தப்பு செஞ்சிட்டு நீ தவறி தப்பி ஓடிட்ட, இப்ப நீ ரசூலுன்னு சொல்லி வர்றியா அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால ஃபஅல்துமா, நான் செய்தது உண்மைதான், இதம் அனமினல்லாலி மினல்லாலின், அந்த காலத்தில் நான் அறியாதவனாக இருந்தேன், நுபுவத் அப்ப வழங்கப்படல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அல்லாஹ் என்னை அதற்கு பிறகு அவருடைய ஞானங்களையும் அவருடைய விளக்கங்களையும் எனக்கு வழங்கினான், நான் ரசூல்மார்களில் ஒருவனாக நான் ஆகியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்பது வருவதற்கு முன்னதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இருந்து ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது, அதை அல்லாஹ் இங்கு கோடிட்டு காட்டுகிறான். இது மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் நபுவத்திற்கு முன்னால் அவர்களது வாழ்க்கை சில நேரங்களில் அசாதாரண சூழ்நிலையாக பெரும் பாவங்கள்லாம் ஏற்படாது, பெரும் தவறுகள்லாம் ஏற்படாது, சில யதார்த்தமாக ஏற்படுகின்ற மனித ரீதியாக மனிதனுக்கு ஏற்படுகிற சிறு சிறு தவறுகள் அவர்களிடத்திலிருந்து ஏற்படலாம், அது அவர்களுடைய நுபுவத்துக்கு பாதிப்பை உண்டாக்கலாம், வழிகாட்டுதல் என்ற நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்படித்தான் இதற்கு முன்னால் வாழ்ந்த யுவார்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், அந்த மக்களை பார்த்து கேளுங்கள், இதற்கு முன்னால் பல வருடங்களாக நான் உங்களிடத்திலே தங்கியிருந்தேன், உங்களிடத்திலே வாழ்ந்திருந்தேன், என்னிடத்தில் ஏதாவது குறைகளை உங்களால் சொல்ல முடியுமா, நீங்கள் அதை யோசிக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா என்று நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான் என்று சொன்னால், வாழ்க்கை எவ்வளவு புனிதமானதாக அமைத்திருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்த பிறகு பல நாட்டு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள், இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்து. இப்படி கடிதம் அனுப்புகிற போது ரோம் நாட்டினுடைய அரசர் ஹெரக்லீஸ் என்று சொல்லப்படும் அவருக்கு கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள். நேரடியாக அவருக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்கிறது. எனவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற புஷ்ரா என்கின்ற நாட்டில கவர்னராக இருக்கக்கூடிய ஆளுநர் அவரிடத்திலே கொடுத்து அதை மன்னருக்கு அனுப்பும்படி தஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இந்த கடிதம் அவர்களிடத்தை தஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புஷ்ரா நாட்டு கவர்னரிடத்திலே கொடுத்தார்கள். அது நினைத்தது போலவே மன்னரின் கையிலே போய் சேர்ந்து விட்டது. ஒரு புதிரான ஒரு கடிதம், ரோம் என்பது அந்த காலத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு. ஒரு வல்லரசுக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து ஒருவர் கடிதம் எழுதுகிறார், நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை என்று சொல்லி, அவர் கிறிஸ்துவ மன்னர், அல்லாஹ் தான் எல்லாத்துக்குமே, அவனுக்கு தாயோ தந்தையோ குழந்தைகளோ பிள்ளைகளோ யாருமே கிடையாது, அவன் தனித்தவன் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய வர்ணனைகளை எழுதி இந்த செய்தியை சொல்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் வெற்றி அடைவீர்கள், சலாமத்து பெறுவீர்கள் என்று சொல்லி கடிதம் அனுப்புகிறார்கள். இந்த கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு கூட பல மியூசியங்களிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண் பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குது. ஆனா அந்த காலத்து அரசர்கள் ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப மதியூகிகள், இன்னைக்கு இருக்கிறது போல அல்ல. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், மதீனாவிலிருந்து வந்திருக்கிறது, மக்காவை சேர்ந்தவர் அனுப்பியிருக்கிறார், நீங்க யாராவது அந்த ஊருக்காரங்க இந்த நாட்டில் இருந்தா அவங்களை கூட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய வீரர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள்லாம் சுற்றி அங்குமாக தேடினார்கள். கடைசியில அபூ சுஃபியான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய விரோதி, அபூஜஹலுக்கு பின்னால மக்காவாசியுடைய தலைவர், ரசூலுல்லாஹின் மீது அதிக பகை உணர்வு கொண்டவர், அவரும் அவருடைய கூட்டத்தார்களும் வியாபார நோக்கத்திற்காக அங்கே போயிருக்கிறார்கள். நீங்க மக்காவாசிகளா என்று விசாரித்து ஆம் என்று சொன்ன போது அரசர் உங்களை அழைத்து வர சொன்னார் சொல்லி கூட்டு வந்துட்டாங்க. புகாரி சரீஃபிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அத்தனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் அவர்களுக்கு மத்தியிலே நடந்த சம்பாஷணைகளை அப்படியே தெளிவாக விவரித்திருக்கிறார்கள். வந்து அரசர் கேட்டார், மக்காவில நீங்க மக்காவை சேர்ந்தவர்களா? அரசருக்கு அரபி தெரியாது, அபூ சுஃபியானுக்கு அந்த பாரசீக மொழி தெரியாது, ரோம் நாட்டுடைய மொழி. இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஏற்படுத்திக் கொண்டார். கேட்டார், உங்களிலே அந்த முகமது என்று சொல்பவருக்கு நெருக்கமானவர் யார் என்று கேட்டார், குடும்பத்திலே உறவிலே நெருக்கமானவர் யார் என்று கேட்டார். அபூ சுஃபியான் சொன்னார், நான் தான், அவர் ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர் தான் குடும்ப ரீதியாக. அது மட்டுமல்ல, அபூ சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்னவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ஆனா அவர் விரோதி. நான் தான் என்று சொன்னார். அப்ப பக்கத்துல வாங்கன்னு அரசர் கூப்பிட்டார், பக்கத்துல நிக்க வச்சார், மற்றவங்களை எல்லாம் இங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னார், எல்லாம் இவருக்கு பின்னாடி நில்லுங்கன்னு சொன்னார். அபூ சுஃபியானுக்கு பின்னாடி எல்லாமே நின்னாங்க. வந்தவங்க எல்லாம் அரபு மக்காவை சார்ந்தவர்கள். அரசர் ஒரு கண்டி அரசர் சொன்னால கொஞ்சம் நடுக்க இருக்கும், பயம் இருக்கும். அது அவங்க வல்லரசு, பெரிய வல்லரசு, எவ்வளவு ஒரு இது இருக்கும், அவங்களுக்கு பயம் இருக்கும். அபூ சுஃபியான் சொன்னாரு, நான் கேட்கிற கேள்விக்கு உண்மைதான் சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லிட்டா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல, பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு பின்னால் நிற்போரிடத்திலே சொன்னார், நான் கேட்கிற கேள்விகளுக்கு இவர் பொய் ஏதாவது சொல்லி சொன்னார்னா உடனே நீங்க அதை சொல்லணும், இவர் பொய் சொல்றார் சொல்லணும், இல்ல உங்களுக்கு அந்த தண்டனை தான் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டார். அதுக்கு பிறகு கேட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்டார், யாருடைய வாயிலிருந்து ரசூலுல்லாஹி பத்தி அல்லாஹ் வெளிப்படுத்துறான்னு பாருங்க. அங்கே அப்ப முஸ்லீம்கள் போகவில்லை, இஸ்லாம் அங்கே போகவில்லை, இஸ்லாமியர்கள் யாரும் அந்த நாட்டிலே கிடையாது. மக்காவாசிகளே இஸ்லாத்திற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே போயிருக்கிறார்கள். அவரிடத்திலே கேட்கிறார் அபூ சுஃபியான் இடத்துல, இந்த முஹம்மது என்று சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அபூ சுஃபியான் சொன்னார், மக்காவிலே மிக உயரிய குடும்பத்திலே பிறந்தவர். சரி, அவர் என்ன சொல்லுகிறார், என்ன அல்லாஹ் ஒருவரை வணங்க வேண்டும், வேற எதையும் வணங்கக்கூடாது, உங்களுக்கு மூதாதையர்கள் வணங்கி வந்த அந்த சிலைகளை எல்லாம் நிறுத்திவிட வேண்டும், அதையெல்லாம் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். தன்னை அல்லாஹ்வுடைய நபி என்பதாக சொல்லுகிறார். சரி, இதுக்கு முன்னாடி யாராவது நபின்னு சொல்லி வந்திருக்காங்களா? அப்படி யாரும் இது வரைக்கும் வந்ததில்லை. இவர்கள் முன்னோர்களிலே யாராயிலும் அரசராக இருந்திருக்கிறார்களா? அப்படி யாரும் இருந்ததில்லை. இவர் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பொய் சொல்லி இருக்கிறாரா? இதுவரைக்கும் சொன்னதில்லை, சரித்திரமே கிடையாது. ஏதாவது மோசடி செய்திருக்கிறாரா? இதுவரைக்கும் எந்த மோசடியிலும் ஈடுபட்டதில்லை என்று சொல்லிவிட்டு அபூ சுஃபியான் சொன்னார், எங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் ஒப்பந்தம் இருக்கிறது, இனிமேல் தான் தெரியும் அவர் மோசடி செய்வாரா அப்படின்னு. அபூ சுஃபியான் பிற்காலத்திலே சொல்லி காட்டுகிறார், எனக்கு கலைச்ச சந்தர்ப்பம் அந்த ஒண்ணுதான், அந்த நேரத்தில் நான் என்னுடைய வெறுப்பை காட்டிக்கொண்டேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னார். பதில் சொல்லிவிட்டு எத்தகைய அவர்கள் அவரை ஈமான் கொள்கிறார்கள் என்று சொன்னார். பணக்காரர்கள் வசதியானவங்க அவரை பின்பற்றுறாங்களா, இல்ல ஏழைகள் எளியவர்கள் அவர்களை பின்பற்றுகிறார்களா என்று சொன்னபோது, எளியவர்கள் தான் பராரைகளாக இருக்கக்கூடியவர்கள், அடிமைகள், இவர்கள் தான் அவரை பின்பற்றுகிறார்கள். சரி, அவருடைய கூட்டம், அவரை பின்பற்றுகிற கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதா இல்ல குறைகிறதா இல்ல அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது? அவரை பின்பற்றியவர்கள் யாராயிலும் அவரிடத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு வந்த பிறகு, அவர் சொல்லுகின்ற மார்க்கத்திற்கு வந்த பிறகு ஏதாவது அந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறி போயிருக்கிறார்களா? இல்ல இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல, இதுவரைக்கும் அந்த மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள் அதிலேதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், யாரும் வெளியேறல என்றெல்லாம் சொல்லிவிட்டு வேற என்ன அவர் சொல்கிறார்? தொழுகை சொல்கிறார், நோன் போய்க்க சொல்கிறார், சக்காத்து கொடுக்க சொல்கிறார், வாய்மையாக இருக்க வேண்டும், உண்மை பேச வேண்டும் என்று சொல்கிறார், அநீதம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார், பதுக்கக்கூடாது என்று சொல்கிறார், வட்டி வாங்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார், உறவுகளை பேண வேண்டும், உறவுகளை பாதுகாக்க வேண்டும், விதவைகளை ஆதரிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், இதெல்லாம் தான் அவர் சொல்றார். இதெல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே அரசர் சொன்னார், நீங்கள் சொல்வது அத்தனை உண்மையாக இருக்குமானால். அரசர் அதுக்கெல்லாம் ஒன்னொருக்கு விளக்கம் சொன்னார், முன்னாடி உள்ளவர் தன்னை நபி என்று இதற்கு முன்னால் யாராகிலும் சொல்லியிருந்தா அவரை பின்பற்றி இவர் சொல்லலாம், ஆனா அந்த மாதிரி நடக்கல. இவருடைய குடும்பத்தில் யாராகிலும் அரசர்கள் இருந்திருந்தால் இவரும் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு சொல்லுவார் என்று நினைக்கலாம், ஆனால் அப்படியும் இல்லை. ஏழை எளியவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள், அப்படித்தான் சத்தியம் என்பது அப்படித்தான் உருவாகும். உடனேயே வசதியானவர்கள் வந்துட மாட்டாங்க, ஆரம்பத்தில் எளியவர்கள் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அதுக்கு பிறகு அதில் உள்ளவர்கள் வெளியிலே வருவதில்லை என்று சொல்கிறீர்கள், அதுதான் ஈமானுடைய அந்த பலம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அரசர் சொன்னார். நீண்ட தொடர், நீண்ட ஹதீஸ். அதுக்கு பிறகு அரசர் சொன்னார், இவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வருவார், ஒரு ரசூல் வருவார் என்பதை நானும் அறிந்திருக்கிறேன், ஆனால் அவர் மக்காவிலே வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை, எனவேதான் உங்களை கூப்பிட்டு விசாரித்தேன் என்று சொல்லிவிட்டு இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் உண்மை நபி, அவர்தான் கடைசி காலத்திலே அனுப்பப்படுகிற நபி, இன்னும் கொஞ்ச நாட்களிலே நான் இருக்கக்கூடிய இந்த பூமியும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போகும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது எனக்கு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் நான் அவரை சென்று தேடி சந்திப்பேன், அவருடைய காலை நான் கழுகுவேன் என்று சொன்னார். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு முறை அப்படி இருந்த காரணத்தினால்தான் அபூ சுஃபியான் அங்கே அந்த அரசவையில அத்தனை பேர்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை அங்கே சொல்லி காட்டினார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வுடைய தோற்றங்களை எந்த வகையிலே நாம் பிரித்து பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த அற்புதமான வாழ்க்கை இது இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். வேறு எந்த சமுதாயமும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடையவில்லை. எனவேதான் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எல்லாம் யாரெல்லாம் அந்த நபியினுடைய ஒரு உம்மத்தாக என்னை ஆக்கு என்று பிரார்த்தனை செய்தார்கள். அது அவ்வளவு அற்புதமானது, நாம் தான் அதை விளங்காமல் இருக்கிறோம். நபிமார்களும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர்களை அந்த சமுதாயத்திலே ஒருவனாக ஆக்கு என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு அற்புதமான வாழ்வு என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அது நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பு என்ற அந்த வாழ்வை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய அந்த வழியிலே நாமும் செல்லலாம். பெருமானார்களுடைய முகப்பத்தும் அன்பு நமக்கு கிடைக்கும், சுவனத்திலும் அவர்களோடு நுழைகிற வாய்ப்பு கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வாழ்வை அறிந்து அதன்படி பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற திங்கட்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு நம்ம பள்ளிவாசலிலே மௌலூத் ஷரீப் போதப்பட்டு வருகிறது. 12 நாட்கள் அது அன்றைக்கு இறுதி துவா செய்யப்படும். மௌலூத் முடிந்த பின்னால் சற்று நேரம் பயான் நடைபெறும். எனவே ஜமாத்தார்கள் திங்கட்கிழமை இஷா தொழுகைக்கு எல்லாரும் வந்துருங்க. ஜும்மா மாதிரி கூட்டம் வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரியாதை மதிப்பு நாம் விளங்க வேண்டும். அந்த மஜ்லிஸில் வந்து கலந்து கொள்ளுங்கள். பயானம் நடைபெறும். மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுத பிறகு யாசின் ஓதி துஆ செய்யப்பட்ட பின்னால் சரியாக 7 மணிக்கு தபருக்கு வழங்கப்படும். அதிலும் வந்து கலந்து கொள்ளுங்கள். யாராவது தபருக்கு 150 ரூபான்னு சொல்லி 2 வாரங்களுக்கு முன்னாடி அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களிலே பணம் கொடுக்காதவர்கள் அத்திரமம்பா இடத்துல கொடுங்க. இங்க நம்ம மோதினார் நாவி அவரிடத்திலும் கொடுத்து ரசீது பட்டுக் கொள்ளுங்கள். 500 ரூபாய்தான் இருக்கு, 1000 ரூபாய்தான் இருக்குன்னு சொன்னாலும் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு விருப்பப்பட்டா பாக்கி வாங்கிக்கிறீங்க, இல்லாட்டி அதை அப்படியே கொடுத்துருங்க. பள்ளிவாசலுக்கு போய் சேரட்டும் இல்லையா? அது மாதிரி அது காசு இல்லைங்கிற கட்டுப்பாடு காரணமாக ஒரு முடக்கம் இருக்கிறது, அதை நீக்கி வைத்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த 7 மணிக்கு வழங்கப்படுகிற தபருக்களும் கலந்து கொள்ளுங்கள். இதுவரையிலும் என்னென்ன பள்ளிவாசலுடைய இந்த கந்தூரிக்காக வேண்டி யாராரு அரிசி வழங்கி வந்தார்களோ அவர்களும் அதை வாங்கி கொடுத்து விடுங்கள். இல்லாதவர்களுக்கும் அது போய் அந்த உணவு போய் சேரும். எனவே அதற்குரிய நபர்களிடத்திலே நீங்கள் வந்து சீக்கிரமாக கொடுத்து விடவேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் உலமா.